بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே,
அடுத்த எனது தலைப்புல அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், சாபத்தை, அல்லாஹ்வுடைய சாபத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தருகின்ற சில பாவங்கள். அந்த பாவங்கள் நமது வாழ்க்கையில் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் செய்துவிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படியான பாவங்கள் நாம் வீழ்ந்துவிடக்கூடாது. அதனால் தான் என் அருமையான சகோதரர்களே, இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்படியான பாவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தந்த சில பாவங்களை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், மல்ஊனுன் மன் சப்ப அபா, எவன் தனது தந்தையை சபிக்கிறானோ, எவன் தனது தந்தையை ஏசுகிறானோ அவன் சாபத்துக்குரியவன். ஒருத்தன் என்ன செய்யறான், தனது தந்தையை திட்டுகிறான், தனது தந்தையை மோசமாக ஏசுகிறான் என்றால் இவன் சபிக்கப்பட்டவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சப்ப உம்மஹு மல்ஊன், எவன் தனது தாயை திட்டுகிறானோ ஏசுகிறானோ அவனும் சாபத்துக்குரியவன். மன் ஸபஹ லிகைரில்லாஹ், எவன் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக அறுத்து பலியிடுகின்றானோ, அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகள், அல்லாஹ் படைத்த படைப்புகள், அதில் சிலவற்றை நமக்கு அல்லாஹ் உணவாக அனுமதித்திருக்கிறான் என்றால், அதை எவன் படைத்தானோ அவனுடைய பெயரால் தான் அவைகள் அறுக்கப்பட வேண்டும். அதை படைத்தவனுக்கு தான் அந்த தகுதி இருக்குது. அப்ப அவைகளை படைத்தது யாரு? அல்லாஹ். ஆட்டை மாட்டை இதெல்லாம் படைத்தது யாரு? கோழி அல்லாஹ் தான் படைத்தான். ஒட்டகங்கள், அப்ப இது அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்ப இந்த படைப்புகள் இதை அறுப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் அறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அறுக்கவில்லையா, அவன் சாபத்துக்குரியவன். அவன் நபியுடைய பெயரால் அறுக்கிறானா? சாபத்துக்குரியவன். அவன் மலக்குடைய பெயரால் அறுக்கிறானா? சாபத்துக்குரியவன். அவன் நல்லடியார்களுடைய பெயரில் அறுக்கிறானா? சாபத்துக்குரியவன். அதை சாப்பிடக்கூடாது, ஹராம். அப்படியான உணவுகளை நாங்கள் உண்ணக்கூடாது. இப்போது கொடுக்கப்படுகின்ற நிறைய கந்தூரிகளுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய பெயரில் கொடுக்கப்படுது, நெல்லடியாளருடைய பெயர் என்று கொடுக்கிறாங்க. இந்த உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது என்பதை விளங்க வேண்டும். அதே போன்ற அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் பூமியுடைய அடையாளங்களை மாற்றுவாரோ அவர் சாபத்துக்குரியவர். பூமியுடைய அடையாளங்கள் என்றா என்ன? பூமியுடைய அடையாளங்கள் என்றா எதெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு? இப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு இடத்து ஒரு நீங்க பயணம் கொண்டு போகும்போது அம்புக்குறிகள் போட்டு, அது இந்த ஊருக்கு போற வழி, இந்த ஊருக்கு இவ்வளவு தூரம் இருக்குது, எல்லாம் போடுறாங்களா இல்லையா? இப்படியான அடையாளங்களை எவன் மாற்றுவானோ, அதை அழிச்சிடுவானோ, அதை திருப்புவானோ, அப்ப அவங்களுக்கு என்ன, அவங்க வழி தவறுவாங்க இல்லையா? அப்ப இதுல போய் விளம்பரங்களை கூட ஒட்டக்கூடாது, ஒட்டினா அவன் இதுக்கு வருவான். அப்ப என்ன செய்யக்கூடாது? இப்படியான அடையாளங்களை மாற்றக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள். இந்த அடையாளங்கள் மட்டுமில்ல, சிலருடைய காணி இருக்கும், சிலருடைய இடங்கள் இருக்கும், அந்த காணிக்கென்று அவரவருடைய காணிக்கென்று அடையாளங்கள் போடப்பட்டிருக்கும். ஒருத்தர் என்ன செய்யறது, அதுல ஒரு சாணம் கூடுதலா பிடிச்சு கொள்வோம், அடுத்த காணிய அந்த பக்கத்து காணில கொஞ்சம் என்ன செய்வோம், ஒரு இஞ்சு ஒரு ஒரு சாண அளவு கூடுதலா பிடித்துக் கொள்வோம் என்று அவன் தனது வேலியை இப்படி கொஞ்சமாக மாற்றுவான் என்றால் அதிகப்படுத்துவான், இவனும் சாபத்துக்குரியவன். அவங்க பாக்குறோமா இல்லையா? இப்படியான நிறைய வேலைகளை பார்ப்பாங்க. எப்படி வேலை? மரங்களை நாட்டுறது. மரங்கள் நாட்டு என்ன செய்யும், கூடுதலா கொஞ்சம் பிடிச்சுக்கொள்ளலாம், மரங்களை நாட்டினா அடுத்த மட்ட காணியை கொஞ்சம் பிடித்துக் கொள்ளலாம். அல்லது என்னது, ஒரு பெரிய காணாக வெட்டுறது, வெட்டினா அது மழை பெய்யும்போது அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வரும். இவர் இதெல்லாம் டெக்னிக்கல் நினைக்கிறார். இதெல்லாம் மறுமையில சுமக்க வேண்டும். மறுமையில என்ன செய்யும், இதெல்லாம் சுமக்க வேண்டும், சாதாரண விஷயம் அல்ல. இவர்கள் யாரு? சாபத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று எவன் ஒரு குருடன், ஒரு அந்தகர், ஒரு குருடன் என்ன செய்யணும், இறக்கப்பட்டு சரியா வழிகாட்ட வேணும். இவன் குருடனுக்கு என்ன செய்யறான்னா தவறா வழிகாட்டுறான். அவர் இங்க போகணும்னா இங்க காட்டி விடுறான் என்று சொன்னா இவனும் சாபத்துக்குரியவன் அப்படி அவங்க சொல்றாங்க. அதே போன்று எவன் மிருகங்களோடு புணர்கின்றானோ, மிருகங்களோடு, இவனும் சாபத்துக்குரியவன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதே போன்று எவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தின் வேலையை பார்ப்பார்களோ அவர்களும் சாபத்துக்குரியவர்கள். நறுமையான சகோதரர், இந்த ஓரின சேர்க்கை இருக்குதா இல்லையா? இந்த ஓரின சேர்க்கை என்பது எத்தனையோ நாடுகள் அங்கீகாரம் கொடுத்து இதை திருமணமாக கூட இப்ப நடந்து கொண்டு நடக்க அரங்கேற்றப்பட்டுக் கொண்டு, இதெல்லாம் என்னது, சாபத்துக்குரிய, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய பாவங்கள். அப்ப எனவே இப்படியான அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருகின்ற, நாங்க சொன்ன உங்களுக்கு, ஒரு மூமினுடைய சாபத்தை தாங்க முடியாது, தாயுடைய சாபத்தை தாங்க முடியாது, தந்தையுடைய சாபத்தை தாங்க முடியாது, ரப்புடைய சாபத்தை தாங்க முடியுமா, அல்லாஹ்வுடைய சாபத்தை ஒருவனுக்கு தாங்க முடியுமா, நினைச்சு பாருங்க. இந்த அனைத்தும் சாபத்துக்குரிய செயல்கள், இவைகள் சாபத்துக்குரிய பாவங்கள். இந்த பாவங்களில் ஒருவன் வீழ்ந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமின் அக்பரில் கதாயில், பாவங்களில் பெரும் பாவங்கள் தெரியுமா உங்களுக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாவங்கள்ல பெரும் பாவங்கள் தெரியுமா உங்களுக்கு, என்ன சொல்றாங்க, ஐயல் அனர் ரஜுலு வாலிதை, ஒருவன் தனது பெற்றோர்களை சபிக்கிறான் என்றால் அது பெரும் பாவம். பெற்றோர் தனது தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் சபிக்கிறான், இது பெரும் பாவம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படி ஒருத்தன் செய்வானா யார சொல்லான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படி ஒருத்தன் செய்வானா யார சொல்லலா? அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா, அவன் வந்து தன்னுடைய தாய தந்தை ஏச மாட்டான், அடுத்தவனுடைய தாய தந்தை இழுத்து பேசுவான். அப்படிதானே பேசுறான். இப்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடனே என்ன செய்யறது, அவன் தாய தந்தையை தான் இழுக்கிறது. அவன் சும்மா இருப்பானா? அவன் என்ன செய்வான், உடனே இவன்ட தாய தந்தை இழுப்பான். இழுத்தோட நடக்குது. ரசூல் அங்க சொல்றாங்க, இதுதான் ஒருவன் தனது தாயையும் தந்தையையும் சபிப்பது, திட்டுவது. இவன் நேரடியா தனது தாய தந்தையை சபிக்க மாட்டான், அடுத்தவன்ட தாயை இழுப்பான், அடுத்தவன்ட தந்தையை இழுப்பான். இழுத்தோட அவன் என்ன செய்வான், உடனே இவன்ட தாய தந்தை இழுப்பான். இழுத்த நடக்குது. ரசூல் அங்க சொல்றாங்க, இவன் என்ன செய்கிறான், தனது தாயையும் தந்தையையும் இழுத்து அவனே சபித்துக் கொள்கிறான். குர்ஆன்ல நீங்க பாருங்க, அல்லாஹ் ஒரு ஒழுங்கை சொல்கிறான், பிறருடைய பிறர்கள் வணங்கக்கூடிய, பிற சமுதாயத்தவர்கள், பிற மதத்தவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்க லேசாதீர்கள். குர்ஆன் வருதா இல்லையா? அதை நீங்க திட்டாதீங்க. ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான், நீங்க அதை திட்டினீங்கன்னா அவன் அல்லாஹ்வை திட்டுவான், அது பயங்கரமான விளைவு. நீங்க அவன்ட கடவுளை திட்டினீங்கன்னா அவன் பதிலுக்கு என்ன செய்வான், அவன் அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிப்பான். அப்ப இது கடுமையான குற்றம், இது நீங்க செய்யக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? அதே மாதிரிதான் இங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீ வந்து அடுத்தவன்ட தாய தந்தைய திட்டுகிறாயா, ஏசுகிறாயா, அவன் உனது தாயையும் தந்தையும் திட்டுவதன் மூலம் நீ ஒரு பெரும் பாவத்தை செய்தவனாக ஆகின்றாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சாபத்துக்குரிய பாவங்களில் அபூதாவுதுடைய ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸிலே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், லஅனல்லாஹுல் ஹம்ர வஷாரிபஹா வஸாகியஹா வபாயஹா வமுபதாஅஹா வஆசிரஹா வமுஅஸ்ஸிரஹா வஹாமிலஹா வல்மஹ்மூலத இலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய ஹதீஸை பாருங்க, அல்லாஹ் சபிக்கிறான் யார, மதுபானத்தை அருந்தக்கூடியவன், மதுபானம் இந்த சாராயம் இதை குடிப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான், அதை ஊற்றக்கூடியவனை சபிக்கிறான், அதை விற்கக்கூடியவனை சபிக்கிறான், அதை வாங்கக்கூடியவனை சபிக்கிறான், அதை பிழியக்கூடியவனை சபிக்கிறான், அதை சுமந்து வரக்கூடியவனை சபிக்கிறான், எவருக்காக சுமந்து வரப்படுகிறதோ அவனை சபிக்கிறான். இப்படி எவையெல்லாம் இதுல சம்பந்தப்படுறானோ அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான சகோதரர்களே, கவலைகளை மறப்பதற்காக ஒரு சொட்டு அடிப்போம் என்றது சிலர் தவறான வழியில போய் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். இதுல சம்பந்தப்பட்டாலே அவன் சாபத்துக்குரியவன். அவன் அருந்தோனாக இருக்கலாம், ஊத்தி கொடுப்பவனாக இருப்பலாம், அல்லது மிக்ஸ் பண்ணுபவனாக இருக்கலாம். பார்க்கணுமா இல்லையா என்று சிலர்கள் பெருமையோடு பேசிக் கொள்றாங்க. என்னது, எனது மகன் ஹோட்டல்ல மிக்ஸ் பண்றாரு. என்னடா மிக்ஸ் பண்றாரு பாத்தீங்களா, இதுதான் மிக்ஸ் பண்றது, இதுதான் அவரோட தொழில். இதை பெருமையா பேசுறாங்க. இது ஹோட்டல்ல செஞ்ச ஹலால் ஆயிடுமோ, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செஞ்ச இது ஹலால் ஆயிடுமா? எங்க செஞ்சாலும் ஹராம் ஹராம் தான். நறுமையான இவங்க நினைச்சிட்டாங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செஞ்சா இது ஹலால், என்னது மிக்ஸ் பண்றது என்னது ஹலால் ஆகிவிடுமா? எங்கு செய்தாலும் இது ஹராம், இது சாபத்துக்குரிய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருகின்ற ஒரு குற்றம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, எங்கட சில மக்கள் எப்படி ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்வு வந்துட்டா அல்லது ஒரு பெருநாள் வந்துட்டா என்ன செய்யறது, ஒரு பாட்டி கொடுக்க வேணும். யாருக்கு என்று பாத்தீங்கன்னா, சில அவங்க பிற மதத்தவர்களா கூட இருக்கலாம், பிற மதத்தவர்களை சார்ந்தவர்களா கூட இருக்கலாம். நீங்க அவர்களை அழைத்து பாட்டி கொடுக்கறதுலாம் தப்பு கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் என்ன நடக்குதுங்க, அவர்களுக்கு இந்த மதுபானங்கள் பரிமாறப்படுது இல்லையா, அது வைக்கப்படுது. என்ன சொல்றாங்க, நாங்க குடிக்கிறோம். இல்ல, நாங்க குடிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை தானே, அவங்க வந்து அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம், அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்த வேணும், அதுக்காக வைக்கிறோம் என்று சொல்லி நியாயம் சொல்றாங்க. என் அருமையான சகோதரர், இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அனைவரும் இதை ஊற்றி கொடுப்பவன் இருந்து அனைவரும் சாபத்துக்குரியவர், அல்லாஹ் சபிக்கிறான். குடிச்சா மட்டும் இல்ல, நீங்க உங்களோட இடத்தை வாடகைக்கு விட்டுறீங்களா அவன்களுக்கு, அவர்களும் சாபத்துக்குரியவர்கள், அவர்களும் சாபத்துக்குரியவர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல எந்த வகையிலும் சம்பந்தப்படக்கூடாது. ஒருத்தன் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றான், மச்சான் இப்படி ஒரு போத்தல் ஒன்று இருக்கு எடுத்துட்டு வாண்டாண்டா, அட ஹராம்டாப்பா, இது இது செய்யக்கூடாது, இந்த உதவியெல்லாம் யாருக்கும் செய்யக்கூடாது, பாவத்துல ஹராமான விஷயங்களில் எவருக்கும் உதவக்கூடாது. நறுமையான சகோதரர்களே, இப்படி தெரியாம உதவியவர்கள் நிறைய மாட்டிக்கொண்டு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, அது வேற விஷயம். நிறைய பேர் சில தெரிஞ்சே உதவி இருப்பாங்க, சில பொய்ய கூட சொல்லலாம். நாங்க நிறைய நிறைய கேசுகளுக்கு போறோம், மொழிபெயர்ப்பு வேலை விஷயங்களுக்கு போறோம், நிறைய பேர் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, கம்பி எண்ணிக்கொண்டு மாட்டிக்கொண்டு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல நாங்க எந்த வகையிலும் சம்பந்தப்படக்கூடாது. மதுபானம் இதுல வந்து எந்த வகையிலும் தொடர்படக்கூடாது. ஏன், அல்லாஹுடைய சாபத்துக்குரிய ஒரு குற்றம். அல்லாஹுடைய சாபம் என்றா என்ன, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹுடைய சாபம் என்றால் என்ன, அல்லாஹுடைய சாபம் என்றால் அல்லாஹுடைய எல்லா அருள்களை விட்டும் அவன் தூக்கி வீசப்படுகிறான். அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு, அல்லாஹுடைய அருளை விட்டு அவன் தூக்கி எறியப்படுகிறான். அதுதான் என் அருமையான சகோதரர்களே அதனுடைய பொருள். அப்ப சாதாரண ஒரு மூமினுடைய சாபத்தையே நாங்கள் வாங்கக்கூடாது என்றால், அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுவிட்ட ஒருவன் எப்படி ஈடேற்றம் பெற முடியும் நினைச்சு பாருங்க. அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுவிட்ட ஒருவன் நாளை மறுமையில வெற்றி பெற முடியுமா, ஈடேற்றம் பெற முடியுமா, அவனோட நிலை என்னது? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான இந்த பெரும் பாவங்கள் இதிலிருந்து அல்லாஹுடைய சாபத்தையும் அழிவையும் கோபத்தையும் பெற்று தருகின்ற இந்த பாவங்கள் இருந்து நாம் விடுபட வேண்டும். அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, முஸ்லீமுடைய செய்தி 4177 செய்தியாக பதிவாக இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் என்பது சாதாரணமானதல்ல, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு அடுத்து அல்லாஹுடைய ரசூலுடைய சாபம் என்பது சாதாரணமானதா? அல்லாஹுடைய ரசூல் அவங்களாக சுயமாக சபிப்பாங்களா? நீங்க ஒரு ஹதீஸ்ல பார்க்கலாம், ஒரு செய்தியில நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த சொல்லிக் கொண்டு வந்த செய்திகள் ஒரு செய்தியை பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹுடைய ரசூலிடம் சொல்கிறார், யார் ரசூலுல்லா, உது அலல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் சும்மையா வந்து கேட்டிருப்பாரு, உண்மையில அநீதிகளும் அநியாயங்களும் இழப்புகள் இதனாலதான் வந்து சொல்லியிருப்பார். அல்லாஹ்வுடைய ரசூலே, இணை வைப்பாளர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்க அப்படி கேட்கிறார். அப்ப ரசூல் நாங்க சொல்றாங்க, இன்னிலம் உபாஸ் லஆனன், நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படல. ரசூலுங்க சொல்றாங்க, நான் ஒரு சபிக்கக்கூடிய ஒருவனாக நான் அனுப்பப்படவில்லை, நான் அருளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ரசூலுங்க சொல்றாங்க, நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் ரஹமத்தாகவே தவிர சபிப்பதற்கு நான் அனுப்பப்படல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையில தனிப்பட்ட எந்த விஷயத்துக்கும் சபித்தது கிடையாது. ரசூலுல்லாஹி நிறைய மன்னித்து தான் விட்டாங்க. அவங்களோட சொந்த விஷயங்கள்ல யாராவது கை வைப்பாங்கடா, அவங்களோட உரிமைகளை யாராவது மீறுவாங்க, ரசூலுல்லாஹி மன்னித்ததை தான் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மன்னித்த சந்தர்ப்பங்கள் தான் வரலாற்றில் நிறைந்தே இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சபிக்கிறாங்கடா, அல்லாஹுடைய வரம்புகளை மீறும் போது. அல்லாஹ் போட்டானே கோடுகள், அல்லாஹ் போட்ட வரம்புகளை மீறும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சபிக்கிறாங்கடா, ஆகிலர் ரிபா, வட்டியை உண்ணக்கூடியவனை அல்லாஹுடைய ரசூல் சபித்தார்கள். வட்டிய உண்ணக்கூடியவன். நறுமையான சகோதரர்களே, இன்று வட்டி என்றது பல வடிவங்களில் நுழைந்திருக்கிறது, அப்படிதானே? வட்டி என்பது வட்டி என்ற பெயர்ல இல்ல, வேறு வேறு பெயர்கள் எல்லாம் என்னது நுழைந்து எமது வாழ்க்கைக்குள் ஆக்கிரமம் செலுத்துவதை பார்க்கிறோம். அது ஆக்கிரமித்திருக்கிறது, எமது வாழ்வை ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கிறோம். ஆனா வட்டி என்ற பெயர்ல அல்ல, அதுக்கு வேற வேற நிறைய பெயர்கள் அவங்களா வச்சுக்கொள்வாங்க. ஏன்னா உள்ளத்துக்கு ஒரு என்னது ஒரு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு வேறு வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், வட்டியை தாராளமாக அனுபவிக்கிறார்கள். இவங்க யாரு? இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவங்க யாரு? இப்ப அல்லாஹுடைய ரசூல் சபிக்கிறாங்கண்டா, அல்லாஹ் சபிக்கிறாங்கன்னு தானே பொருள். அல்லாஹுடைய ரசூல் அவங்களா சுயமா சபிப்பாங்களா? அல்லாஹ் சபிக்க சொல்லிதான் அவங்க சபிக்கிறாங்க. அல்லாஹ் சபிக்க சொல்லிதான் அவங்க சபிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனோவிசைப்படி எதையும் செய்ய மாட்டாங்க, வஹியத்தான் செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய வஹியைத்தான் செயல்படுத்துவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய சாபம் என்று பொருள். என் அருமையான சகோதரர், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வட்டியோடு நீங்க பாத்தீங்கன்னா, வட்டியோடு வாழ்றோம் நாங்க, வெளியில இருந்து பார்த்தா பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வாழ்றான், நாங்க தான் கஷ்டப்படுறோம், நாங்க இதெல்லாம் கூடாது கூடாது என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர, அவனை பாருங்க எப்படி மாளிகைகளை எழுப்புறான், எத்தனை வாகனங்கள், எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கைகள். இப்படி வந்து நமக்கு வெளிப்படையாக பார்க்கும்போது தெரியும், அருமையான சகோதரர்களே, நிச்சயமாக அவர்களுக்கு நெருக்கடி தான் இருக்கிறது, நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையில் கூட மிகப்பெரிய நெருக்கடியை இவர்கள் சந்திப்பார்கள். மறுமையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பைத்தியக்காரனை போன்று எழுப்பப்படக்கூடியவங்க யாரு மறுமையில்? மனநோயாளிகள், மனநோயாளிகள் பைத்தியக்காரர்களை போன்று எழுப்பப்படக்கூடியவர்கள் மறுமையில் யாரண்டா? வட்டியை சாப்பிட்டவர்கள். அவர்கள் தான் ஷைத்தான் பிடித்தவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப வட்டி நமது வாழ்க்கையில நுழைந்திருக்குது, வட்டி நுழைந்திருக்கிறது, வேறு வேறு வடிவங்கள் நுழைந்திருக்கிறது. இது நுழைந்தால் பரக்கத்து பிடுங்கப்படும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியிலிருந்து பார்த்தா ஏதோ வாழ்ற மாதிரி தான் தெரியும், ஆனால் பரக்கத் அல்லாஹ் கொடுக்கிறானே அந்த மறைமுகமான அந்த பாக்கியம், அதை அப்படியே பிடுங்கி எடுத்து விடுவான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஒருதன் ஆகிவிட்டால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதே போன்று வட்டியை சாப்பிடுபவன் சாப்பிட கொடுப்பவன், யார் வட்டி கொடுக்கிறானோ அவனும் சாபத்துக்குரியவன். இப்ப சிலர் எடுத்து பாருங்க, சிலர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நகைகளை வாங்கி வைத்தால் சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தால் கொஞ்சம் அடகு வைத்துக் கொள்ளலாம். நகையை வாங்குற நோக்கமே சரியில்லை இல்லைங்கா. நகையை வாங்குறதுடைய நோக்கம் என்னது? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பேங்க்ல அடகு வச்சுக்கொள்ளலாம். இந்த நோக்கத்துக்கு வாங்கினா அதுதான் நடக்கும், அப்படிதானே ஆகும். அவனோட நோக்கமே அதுவா இருந்தா அப்படித்தான் போகும். என் அருமையான சகோதரர்களே, மார்க்கத்துல வந்து அடகு என்பதெல்லாம் கூடாது என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் போது கூட அவங்களோட அந்த போர்க்களத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கவச அவங்களுடைய அந்த கவசம் ஒரு யூதனிடம் அடகு வைக்கப்பட்ட நிலையில தான் மரணிச்சாங்க இல்லையா. ஒரு சில கோதுமைகள் ஆடம்பர வாழ்க்கைக்கெல்லாம் அவங்க அடகு வைக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு அடகு வச்சாங்க, ஆடம்பர வாழ்க்கைக்கு இல்ல, அடிப்படையில அவங்க உண்ணுவதற்கு உணவு கோதுமைக்காக, கோதுமைக்காகத்தான் அடகு வச்சாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை. என் அருமையான சகோதரர்களே, அந்த அடகுல வட்டி இருந்துச்சாண்டா? வட்டி இல்ல, வட்டி இல்லாத அடகுக்கு அனுமதி இருக்குது. இது நமக்கு தெளிவா தெரியுது, வட்டி இது எனது ஆர்வப்படுத்துறான், விளம்பரப்படுத்துறான். மீடியாக்களை பாத்தீங்கன்னா விளம்பரம், நாங்க இத்தனை வீதம் கொடுக்கிறோம், நாங்க இத்தனை வீதம் கொடுக்கிறோம் என்று ஆசை ஊட்டுகிறார்கள், ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அப்ப ஊர்ல நீங்க எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர் எடுத்தீங்கன்னா அதுல 175 விதமான நகைகள் எங்க இருக்குதுன்னா பேங்க்ல தான் இருக்குது இல்லையா. முஸ்லீம் ஊர்கள் எடுத்து பாருங்க, முஸ்லீம் ஊர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 75-90 விதம் என்று சொல்லலாம். அவ்வளவு பேர் நகையும் எங்க இருக்குது? பேங்க்ல தான் இருக்குது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அப்ப நீங்க வட்டி கொடுப்பதும் என்னது சாபத்துக்குரிய ஒரு பெரும் பாவம். மார்க்கம் தீர்ப்பளிக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்திருக்கிறார்கள். அப்ப எங்க வாழ்க்கையில அபிவிருத்தி வரும், அப்ப எங்க வாழ்க்கையில பரக்கத்து வரும்? அருமையான சகோதரர்களே, எதுக்கெல்லாம் போய் அடகு வைக்கிறாங்கன்னு சொன்னா ஆடம்பர வாழ்க்கைக்காக. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, யாராவது கொண்டு போய் நகை அடகு வைத்தவர்கள் அவங்களோட அடிப்படை தேவைகளுக்காக வச்சாங்கன்னா இல்ல, அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையுடைய தேவைகளுக்காக போய் வைத்திருப்பார்கள். ஒருத்தருக்கு கஷ்டமே வருதா, நகையை வித்துருங்க. நகையை வித்தா அந்த நகையை நீங்க அடகு வைக்கிறது மூலம் என்னது, அதனுடைய பெருமதியில ஒரு பகுதி தான் எடுப்பான். கடைசியில நகையும் இல்லாமல் போய் அதுக்கு வட்டியும் கட்டி அதுவும் இல்லாமல் ஆகி ஒன்றும் இல்லாமல் போகுது. நகையை வித்தீங்கன்னா முழுமையான தொகை கிடைக்கும். இந்த பாவத்திலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு, இந்த பாவத்திலிருந்தும் நீங்க பாதுகாப்பு. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த வட்டியை கொடுக்கக்கூடியவர்களும் சாபத்துக்குரியவர்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்ப எனவே நகையை வாங்கும் போதே அடகு வைக்கிற நீயத்தில் வாங்கக்கூடாது. அடகு என்பது அனுமதிக்கப்பட்டது வட்டி இல்லாமல் இருந்தா. வட்டியோடு கூடிய அடகு என்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அருமையான சகோதரர்களே, வட்டிக்கு வந்து சாட்சியாக இருப்பாங்க, கையெழுத்து போடுறாங்களா இல்லையா நல்லா தெரியுது. இந்த டீலிங் வட்டி, இது வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் என்று தெரிஞ்சு நீங்க போய் அதுக்கு சாட்சியாக கையெழுத்து போடுவீங்கன்னா நீங்களும் அதே அளவுதான். வாங்குறவனுக்கு என்ன சாபமோ, கொடுக்கிறவனுக்கு என்ன சாபமோ, அதே சாபம் தான் அவங்களுக்கும், அனைவரும் சமம் பாவத்தில். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் சாபத்துக்குரிய ஒரு பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த பாவங்களில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக என்ன எப்படியான பாவங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்றுத் தருகின்ற இந்த பாவங்கள் நாம் விடுபட வேண்டும். அடுத்ததாக இந்த சாபங்களிலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிமுடைய ஒரு செய்தி 6832 செய்தியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஷார இலா அஹீஹி பி ஹதீத, ஒருவர் தனது சகோதரனுக்கு இப்படி கத்தியை காட்டாருன்னு வைங்க, ஒரு ஆயுதத்தை அல்லது கத்தியை இப்படி காட்டுறாரு, வேணுமென்ல சில பரிகாசத்துக்கு விளையாட்டு கூட செய்யலாம். ஒருத்தர் விளையாட்டு கூட என்ன செய்யலாம், சமைச்சு கொண்டிருப்பாரு, கத்தியால் ஏதாவது அறுத்து கொண்டிருப்பாரு. அப்ப ஒருத்தர் வந்து கேலி செய்யும் போது அப்படி கத்தியால் என்ன செய்வாரு, கத்தி எப்படி காட்டுவார். ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், இப்படி கத்தியால் சைகை செஞ்சான், இப்படி கத்தியை கொண்டு போனால் ஃபஇன்னல் மலாஇகத தல்அனுஹு, வானவர்கள் அவனை சபிக்கிறார்கள். யார் சபிக்கிறாங்க, மலக்குகள். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக யாரு, அல்லாஹ்வுடைய வானவர்கள். அல்லாஹ்வுடைய வானவர்கள் அவனை சபிக்கிறார்கள். அப்ப நாங்க விளையாட்டுக்கு பரிகாசத்தை கூட செய்யக்கூடாது, எதை கத்தியை காட்டுறது அல்லது ஆயுதங்களை காட்டுறது. இப்படி அவர் செய்தால் என்ன நடக்குதாங்க, வானவர்கள் அவனை சபிக்கிறார்கள். அது வந்து அவருடைய சகோதரனாக, தாயாக, பெற்றோராக, யாராக இருந்தாலும் சரி, இப்படி யாருக்கு செய்தாலும் எனது இதுதான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் மலக்குகளால் சாபத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு குற்றமாக, தவறாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபத்துக்குரிய குற்றங்களாக சொன்னவைகள்ல உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு 5 நாட்கள் இருக்கும்போது அவர்கள் செய்த ஒரு உபதேசம் தான் என்ன, யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவட்டும். ஏன் அப்படி சொன்னாங்க, இத்தகது குபூர் அன்பியா அஹிம் மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய கபர்கள், அதாவது நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலங்களாக, மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டாங்க. வேறு யாரிடையும் அட்ரஸ் இல்லாத, முகவரி இல்லாதவங்கள்ட இல்லை, உறுதியாகவே நபிமார்களாக வாழ்ந்து மரணித்தவனுடைய கபர்களை தான் அவங்க மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள், அதனால் சபிக்கப்பட்டார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தர்கா வழிபாடு இருக்குதே, இது எவ்வளவு பெரிய சாபத்துக்குரிய ஒரு குற்றம் என்பது இந்த ஹதீஸ்ல நீங்க விளங்கலாம். நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டதாலே சபிக்கப்பட்டாங்கண்டா, நாங்க முகவரியே தெரியாது, அவர் நல்லடியாரா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையா. உலகத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அற்புதம், கற்பனை தர்காக்கள் கூட நிறைய இருக்குது, எந்த ஒரு வரலாறும் கிடையாது, வரலாறு இல்லாமல் தர்காக்கள், யானைக்கெல்லாம் தர்கா கட்டி வச்சுக்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது அவர் முஹியுத்தீன் அப்துல் காஜின் ரஹிமுல்ல, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் இங்க வந்து கால் கழுவிட்டு போனார் அங்கே தர்கா. இப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அர்த்தம் இல்லாமல், சில நேரம் எடுத்து பாத்தீங்க அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையான்னு கூட தெரியாது. பீடி மஸ்தான் தர்கா அவுளியா, அது பீடி வந்து மார்க்கத்தில் கூடுமா, பீடி என்பது ஹராம், தடுக்கப்பட்ட ஒன்று. அப்ப பீடி குடிக்கிறவனுக்கு என்னது தர்கா வைக்கிறார்கள், அங்க போய் பீடியை காணிக்கையா செலுத்துறாங்கடா, இது வந்து மார்க்கம் சொல்லி தந்த ஒன்றா இதெல்லாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி பாதிங்க சொன்னா வேடிக்கையாக இருக்கும். அப்ப மார்க்கம் நமக்கு தடுத்த ஒரு விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை பயந்தாங்க, தன்னுடைய கபர் வணக்க ஸ்தலமாக ஆக்கப்படுவோம் என்று பயந்தார்கள். அதனாலதான் ரசூல் அவங்க வீட்டில் அடக்கப்பட்டுச்சு. அவங்க எந்த இடத்துல மரணிச்சாங்களோ அதை எடுத்து அவங்க அடக்க ஸ்தலம் கபர் இருந்தது ஏன், வீட்டுக்குள்ள அமைந்தது ஏன், அது வெளியில வந்திருந்தா சில நேரம் செய்யப்படும், மக்கள் வணங்கக்கூடிய இடமாக எடுத்திருப்பார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி சாபத்துக்குரிய செயல்கள், என்ன சாபத்துக்குரிய, ஒரு நெருக்கடி ஒரு கஷ்டம் வந்தா உடனே தர்காக்கு நேர்ச்ச, தர்காக்கு என்னது நேர்ச்ச, தர்காக்கு நேர்ச்ச வைத்து அதை போய் அங்க நிறைவேற்றது. நேர்ச்சைகள் அல்லாவுக்கு மட்டும் உரியவைகள், நேர்ச்சி அல்லாவுக்கு மட்டும் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சைகள் நிறைவேற்றப்படக்கூடாது. அறுத்து பழியிடுவது அல்லாவுக்கு மட்டும்தான், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பழியிடக்கூடாது. சிலருடைய பேரை பாருங்க, நாகூர் பிச்சை, முஹியத்தீன் பிச்சை, ஏன் இப்படி பேர் வச்சாங்கன்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டா அவங்க சொல்றாங்க, இப்படிதான் வந்து எங்களோட பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, அவங்க அந்த தர்காக்கு போய் ஒரு நேர்ச்சி வச்சாங்க, அதனால அதுக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியம் கிடைச்சது, அதனால நாகூர் போட்ட பிச்சை என்று பெயர் வைத்தார்கள். நறுமையான சொல், குழந்தை பாக்கியம் கொடுப்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய முதிய வயது வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்படி அவங்களுக்கு அதிகாரம் இருந்தால் அவங்க அதை பெற்றிருப்பாங்களா இல்லையா, அல்லாஹ் தான் என்ன செய்யலாம், அதை அந்த பாக்கியத்தை கொடுக்கலாம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இது ரப்புக்குரிய அதிகாரமாக இருக்கிறது, இது எந்த மனிதனுக்கும் உரிய அதிகாரம் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெயரை சொல்லி அவங்களை இழிவுபடுத்தினாங்க. எதிரிகள் என்ன பேர், அல் அபுதர் என்று இழிவுபடுத்தினார்கள். குர்ஆன்லே வருது, உங்களுக்கு தெரியும். அல் அபுதர் என்றா என்ன பொருள், இவர் சந்ததி அற்றவர். அல் அபுதர் என்றா என்ன பொருள், இவர் சந்ததி அற்றவர் என்று யாரை தூற்றினாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை தூற்றினார்கள். யாருக்கு முதலாவது சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுமோ, யார் மறுமையில மிகப்பெரிய அந்தஸ்துகளுக்கு சொந்தக்காரரோ, அவரை எப்படி மக்கள் எதிரிகள் தூற்றினார்கள், அல் அபுதர், இவர் சந்ததியற்றவர். என்னப்பா சந்ததியற்றவர், அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்க, ஆனா ஆண் குழந்தைகள் சிறு பிராயத்திலே மரணிச்சுது. அந்த ஜாகிலிய காலத்தில் ஆண் குழந்தைகளை தான் அவன் சந்ததியாவே பார்த்தான், பெண் குழந்தை அப்படி பார்க்கலாம், அதனாலதான் குளித கொண்டு புதைத்தான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் குழந்தைகள் சிறு பிராயத்திலே மரணித்த காரணத்தால எப்படி சொன்னா, இவர் சந்ததியற்றவர். அப்ப இந்த வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு வேதனை ஏற்படுத்திருக்கும், இப்படியெல்லாம் தூட்டுகிறார்களே, இப்படியெல்லாம் கேவலப்படுத்துறாங்களே, ஒரு வேதனை வந்திருக்குமா இல்லையா. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி அதிகாரம் ஒன்று இருந்த, அவர் குழந்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்திருப்பானா இல்லையா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு கலந்து கொடுக்கிறான், நாடியவர்களை அந்த பாக்கியம் அற்றவர்களாக ஆக்குகிறான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இது சாபத்துக்குரிய ஒரு குற்றம். எது மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கபர்களை தரிசிப்பதற்கு அனுமதி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கபர்களை தரிசிப்பதற்கெல்லாம் மார்க்கத்தில் தடை கிடையாது. மறுமையுடைய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, மரணத்துடைய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வதற்காக எல்லாம் கபர்களை ஜியாரத் செய்யலாம். ஆனால் என்ன நோக்கத்தில் இருக்கக்கூடாது, அங்கு போய் அவர்களிடம் பிரார்த்திப்பது, அவர்களுக்கு காணிக்கை செலுத்துறது, அங்கு நேர்ச்சைகளை நிறைவேற்றுவது, அங்கு அறுத்து பழியிடுவது, இதுக்கு போனமெண்டா அது சாபத்துக்குரிய சிறுக்கான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அல் குர்ஆனும் சுன்னாவும் சவித்த பாவங்களில இன்னும் இரண்டை இரண்டை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதிலே ஒன்று என்ன, குர்ஆன் சொல்கிறது 47வது அத்தியாயம் 22-23 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அதாவது ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வதுக்த்தியு அர்ஹாமகும் உலாயிகல் லதீன லஅனஹுமுல்லாஹ் ஃஅஸம்மஹும் வஅமா அப்ஸாரஹும். போருக்கு வராது, நீங்கள் பின்வாங்குவீர்களாக இருந்தால், நீங்கள் பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கி, அதாவது சுற்றத்தாரை கலந்து உறவாடக்கூடிய அந்த உறவினர்களை எல்லாம் நீங்கள் துண்டிப்பதற்கு முனைவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் இவர்களை சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள். இதில் என்ன முக்கியமான விஷயம், என்னது, சேர்ந்து வாழ வேண்டிய உறவுகளை எவன் துண்டிச்சு வாழுவானோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேர்ந்து வாழ வேண்டிய உறவுகளை எவன் துண்டிப்பானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன், குர்ஆன் சொல்லுது. அப்ப இதுல மிக கவனமாக இருக்கணும், ஏன்னா நிறைய பேர் எடுத்து பாருங்க, என்னது, இரத்த உறவுகள் காலாகாலமாக பகைமையோடு வாழுகிறார்கள். சொல்றான், உன மையத்துக்கும் உன ஜனாசாவுக்கும் வரமாட்டேன், உன வீட்டு மண்ணை கூட மிதிக்க மாட்டேன். யாருக்கு சொல்றான், சகோதரனுக்கு, சகோதரிக்கு, ஒரே தாயுடைய அந்த வயிற்றிலே பிறந்த குழந்தைகள், சகோதர சகோதரி எப்படி பேசுறாங்க, எப்படி சேர்ந்து வாழ வேண்டிய இந்த உறவுகள். இந்த உறவை ஏற்படுத்தியது யாரு? நாங்களா பிளான் பண்ணி முடிவு செஞ்சோம். நீ தான் எனது வாப்பா, நீ எனது உமா, நீ எனது சகோதரன். நாங்களா பிளான் பண்ணி திட்டமிட்டோம். அல்லாஹ் இதை ஏற்படுத்தினான். இதை ஏற்படுத்தியது யாரு? இதை உருவாக்கியது அல்லாஹ். அப்ப இதை துண்டிக்கிறது எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் உருவாக்கியதை துண்டிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இருக்குதா? எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ் இந்த உறவை படைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உறவை எவன் சேர்ந்து வாழ்வானோ அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்வான். எவன் இந்த உறவை துண்டிக்கிறானோ அல்லாஹ் அவர்களை துண்டித்து விடுவான். சாதாரண விஷயமா இது? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இரத்த உறவுகள் சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் என்னது துண்டித்துக் கொள்கிறார்கள். சாதாரண பிரச்சனை, சின்ன பிரச்சனைக்கெல்லாம், சில்லறை பிரச்சனைகளுக்கெல்லாம் உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன. அண்ணன் தம்பியை பார்த்து சலாம் சொல்வது கிடையாது, அவன் இவண்ட வீட்டுக்கு போறது கிடையாது, இவன் அவண்ட வீட்டுக்கு போறது கிடையாது. இப்படி பகைமையோடு வாழுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான், இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். சாதாரண விஷயம் அல்ல. எனவே நாம் நமது இரத்த உறவுகள், நமது சகோதர சகோதரிகள், தாய் வழி தந்தை வழி சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், இந்த இரத்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் நமக்கு அநியாயம் செய்தாலும் நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அந்த உறவை சேர்ந்து வாழ வேண்டும். எவர்கள் உறவை துண்டிப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். எனவே இந்த சாபத்துக்குரிய பாவத்தை விட்டு நாம் எமது வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். சாபத்துக்குரிய குற்றங்களில் அல்லாஹ் சொல்கிறான், 24வது அத்தியாயம், இன்னல் லதீன யர்முன் அல் முஹ்ஸனாத் அல் காஃபிலாத் அல் முஃமினாத் லுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா வலஹும் அதாபுன் அதீம். இவர்கள் மூமினான கட்பொழுக்கமுள்ள பெண்களுடைய விஷயத்தில் அபாண்டத்தை சுமத்துவார்களோ. நல்லா கேளுங்க, இவர்கள் மூமினான கட்பொழுக்கமுள்ள தூய்மையான பெண்களுடைய விஷயத்தில் அவதூறை பரப்புவார்களோ, அபாண்டத்தை சுமத்துவார்களோ, அவர்கள் இந்த உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்கள், மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப நாங்க எடுத்து பாருங்க, எங்கட ஊர்ல ஊர்களில் ஏதாவது ஒரு செய்தி வரும். ஒரு செய்தி வந்தோடனே அதுக்கு ஒருத்தர் என்ன செய்வாரு, அவர் இந்த நாளை சேர்த்துக் கொள்வார். அதுக்கு கை வைத்து, கால் வைத்து, தலை வைத்து, அதுக்கு இந்த நாளை சேர்த்து இவர் பரப்புறது. ஏதாவது ஒன்று ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தி வந்திருக்குமா இல்லையா, அவங்க அப்படி அங்கே பெய்திருந்தாங்க, அப்படியே அங்கே போனாங்களா, அப்போ இதுக்கு தான் பெய்திருப்பாங்க. இவராக கிரியேட் பண்ணி அதுக்கு கை கால் வைத்து பரப்புறது, பார்க்குறோமா இல்லையா? இப்படி இதெல்லாம் பெரும் அநியாயம். நீங்கள் ஊர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில கட்பொழுக்கமுள்ள பெண்கள் விபச்சாரத்துக்கே சென்று விட்டார்கள். எதனால? இந்த அவதூறுகளால், அபாண்டங்களால். அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள், நமது நாவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஏன்? மறுமையில இந்த ஒவ்வொன்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். சிலர்கள் எந்த அறிவும் இல்லாமல் என்ன செய்வாங்க, அவதூறுகளை பரப்புகிறார்கள், அபாண்டங்களை பரப்புறாங்க. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, பேஸ்புக் இருக்குதா, விட்டு அடிச்சு எழுதுறது இல்லைங்களா, விட்டு அடிச்சது பேஸ்புக்ல எழுதலாம், டைப் பண்ணலாம், எல்லாருக்கும் முடியும், டைம் இருக்குது, கண்ட மாதிரி எழுதுறது. ஒருத்தனை பிடிக்கலையா, அவனை பத்தி எப்படியெல்லாம் அசிங்கமா எழுத முடியுமோ, அவனை திட்டு தீர்க்க முடியுமோ, எல்லாம் எழுதுறது. பாக்குறமா இல்லையா, அவருக்கு பிடிக்கலையா, அவங்களுடைய இயக்கத்துக்கு எதிராக இருக்கிறாரா, அவங்களுடைய கருத்துக்கு அவர் உடன்படலையா, எழுதுறது. அவன் அப்படி செஞ்சிட்டான், இப்படி செஞ்சிட்டான், அதுக்கு விலப்பட்டான், இதுக்கு விலப்பிட்டான், இதெல்லாம் அவதூறு. என் அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுடைய மானம் என்பது, ரசூலுல்லாஹ் நாங்கள் எவ்வளவு புனிதப்படுத்தினாங்க, ஒரு முஸ்லீமுடைய மானம் என்பது மக்காவுடைய புனிதத்தை போன்றது இல்லையா, துல்காதா துல்ஹஜ் மாதத்துடைய புனிதத்தை போன்றது, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளுடைய புனிதத்தை போன்றது, அந்த அளவு புனிதமானது. அப்ப எனவே நாம் மானம் விஷயத்தில், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், கை வைக்கக்கூடாது. அது ஏன்? சாபத்துக்குரிய ஒரு குற்றமாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹுடைய அருளை பெற்ற ஒரு மக்களாக, ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டுமே தவிர, அல்லாஹுடைய கோபத்தை சாபத்தை பெற்ற ஒருவனாக இருக்கக்கூடாது. அவர்கள் அழிந்து விடுவார்கள். அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றவர்கள் அழிந்தார்கள். அந்த நிலையிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.